SBS தமிழ்.
வணக்கம் கருணாகரன், சுமதி, ரவிச்சந்திரன்.
வணக்கம்.
வணக்கம்.
இப்ப முள்ளி வாய்க்கால் துயரம் அழிவு நடந்து முடிந்து 9 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த கடந்த 9 ஆண்டுகளில் இலங்கை அரசியலை பொறுத்தளவிற்கு அந்த அரசியல் தீர்வு தேடும் திட்டத்தில் ஒரு முன்னகர்வு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கா அல்லது அதிருப்தியாக உள்ளீர்களா சொல்லுங்களேன். முதல்ல கருணாகரன் சொல்லுங்களேன்.
முள்ளிவாய்க்காலுக்கு பிறகான அரசியல் நகர்வு எந்த வகையிலும் திருப்தி தரக்கூடியதாக இல்லை. ரெண்டு வகையா பார்க்கலாம். தமிழ் அரசியல் தரப்பினுடைய அரசியல் நகர்வுகளும் திருப்தி அளிக்கக்கூடிய மாதிரி இல்லை. அதே மாதிரி இலங்கையினுடைய ஒட்டுமொத்தமாக இலங்கை அரசாங்கத்தினுடைய அரசியல் நகர்வுகளும் திருப்தி தரக்கூடிய மாதிரி இல்லை. ரெண்டு தரப்புகளும் திருப்பி தரக்கூடியதாக இருந்தால் இருக்கக்கூடிய 9 ஆண்டுகள் முள்ளி வாய்க்காலுடைய அந்த போர் அவரது இந்த முடிவு யுத்தம் முடிந்திருக்கு. 9 ஆண்டுகள் கடந்துள்ளது. இந்த 9 ஆண்டுகளிலும் குறிப்பிடக்கூடிய அரசியல் முன்னேற்றங்கள் ஏற்படவில்லை. போரால பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வகையான முன்னேற்றங்கள் ஏற்படவில்லை. சுத்தமும் ஆற்றுப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் மக்களுடைய வாழ்க்கை நிலை மாறியிருக்க வேண்டும். மக்களுக்குரிய அதாவது அவருடைய நீண்டகால போராட்டம், அவருடைய நியாயமான கோரிக்கை, அந்த கோரிக்கையின் அடிப்படையில அவர்கள் போராடிய தியாகங்கள் வைக்குமாறு ஒரு பெருமதியான தீர்வு கிடைத்திருக்குமாக இருந்தால் இந்த வலி, இந்த வேதனை குறைந்த அளவுக்கு ஆட்டிப்படுத்தப்பட்டிருக்கும். இப்போது நடக்கிற நிகழ்ச்சிகள் இன்னும் இந்த துக்கத்தை மேலும் மேலும் ஆழப்படுத்துற மாதிரி, இன்னும் அதை திருப்பிக்கிற மாதிரி தான் நிர்ணயிச்சிருக்கு. அதாவது ஒரு நினைவோடு நிகழ்வை கூட சீரான முறையில் முடியாத அளவுக்கு தமிழ் தரப்புகளுக்கு அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், அமைப்புகளாக இருக்கலாம், ஏராளமான முரண்பாடுகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. அதை பற்றிய ஊடக செய்திகள் தாராளமாக இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் ஒரு அவலமான நிலை, அதாவது சுத்த நிலையை கூட்டுற மாதிரி இருக்கு. நம்பிக்கை இல்லாட்சி வந்து உருவாகி
சரி. இப்ப சுமதி நீங்க சொல்லுங்க.
ஓ, நான் வந்து அந்த கடைசி கால அந்த யுத்த எங்களுடைய கடைசி யுத்தத்துக்குள்ள இருந்து தப்பி வந்தார்கள். நாங்களும் நானும் ஒரு நான் முழுமையா ஆதரிக்கிறேன் கருணாகரன் சொன்னதை. யுத்தம் உண்மைதான். அங்க இப்ப வெடிகுண்டு சத்தங்களும் அந்த கந்தக மனமும் காத்துல இல்லாம போயிருக்குது. ஆனால் அந்த மக்களுடைய வாழ்க்கை நிலையில முன்னேற்றங்கள் வந்திருக்குதான்றது இல்லை. ஏன்னா அந்த யுத்த காலத்துல எங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் சுத்தியும் உறவுகள், நண்பர்கள், அயலவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் அந்த எல்லாரும் கொல்லப்படுகிறது. நாங்களா, எங்களோட பிள்ளைகளா, எங்களோட உறவுகளா அந்த அச்சத்தோட அதுக்குள்ள மாண்டு போய் இப்ப மீண்டு வந்த அந்த மிஞ்சின மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றது இங்க கவனிக்கப்படணும். அவை இந்த உடல் ரீதியாக, உள ரீதியாக, பொருளாதார ரீதியாக எப்படி வாழினம் என்றது மிகவும் வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. முக்கியமா நான் எதை சொல்லுவேன் என்று சொன்னா, அவர்கள் எல்லாருக்கும் மிஞ்சி போன மனிதர்களுக்கு புனர்வாழ்வு அளித்து அவர்களை நாங்கள் மீள குடியேற்றிட்டோம், அவர்கள் மீள வாழ்க்கைக்கு திரும்பிட்டார்கள் என்று சொல்லி அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்குது. ஆனா அந்த மக்கள் அங்க எப்படி வாழ்றார்கள் என்று சொன்னா, அவர்கள் மிக அடிப்படையான ஒரு உணவு இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்த தங்கி இருக்கிறேன், அவ்வளத்தையும் விட்டுட்டு அவையில் ஒரு அளவுக்கு சமூகத்துல தங்களை கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவையில் ஒரு சராசரி மனுஷரா வாழ முற்படைக்குல்ல, அவைகளுக்கு எதிராக ஒரு நவீன முறையில ரெண்டு சாட்சிகளை போட்டு அவை யுத்த காலத்துல அப்படி குற்றம் செய்தவை இப்படி குற்றம் செய்தவை என்று அவர்கள் உயர்ந்து வர்ற ஆக்களை உடனடியாக சட்ட ரீதியா தண்டிக்கிறோம் என்று அவைகளை கொண்டு போய் ஆயுள் தண்டனை அப்படி இப்படி என்று நீதிமன்ற தீர்ப்புகளை வழங்கி மீண்டும் அவர்களுக்கு அச்சுறுத்தல்கள் நடந்து கொண்டிருக்குது. அந்த மக்களுக்கு ஒரு பொது மன்னிப்புன்றது இல்ல, பயத்தோடு தான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கணும். ஐயா
ரவிச்சந்திரன், உங்களுக்கு எப்படிப்படுது?
40,000 பொதுமக்கள் இறுதி போரின் போது கொல்லப்பட்டதாக ஐநாவினுடைய அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இந்த 40,000 பேர் கொல்லப்பட்டார்கள் என்றால் யாரால் கொல்லப்பட்டார்கள்? ஐநாவினுடைய விசாரணையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எங்கிருந்து நீதி தமிழ் மக்களுக்கு கிடைக்கும் என்று எனக்கு புரியவில்லை. இதை செய்ய வேண்டிய பொறுப்பு உலக நாடுகளுக்கும், இன்னும் குறிப்பாக இந்தியாவிற்கும் உண்டு. ஏனென்று கேட்டால், போர் முடிந்தவுடனே மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்தியாவின் போரை நாங்கள் நடத்தினோம் என்றுதான் சொன்னார். அந்த அளவுக்கு இதிலே இந்தியாவினுடைய ஈடுபாடு இருந்தது. அவர்கள் ஒரு பக்க சார்பாக நின்றார்கள் என்பதில் எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது. அது மட்டுமல்ல, போருக்கு பின்னால் ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்று நாம் எல்லோரும் வலியுறுத்தி கொண்டிருக்கும் போது அதற்கு தடைக்கல்லாக நின்றதும் இந்திய அரசாங்கம் தான்.
இலங்கை அரசியல் நகர்வை பார்த்தா, இப்ப வடமாகாணத்தில் வந்து ஒரு அரசு நடந்துகிட்டு இருக்கு. வடமாகாண கவுன்சில் அல்லது மாகாண சபை அதற்கு அதிக அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்வை நீங்கள் தேடுறீங்களா, அல்லது அரசியல் சட்டத்தில் வந்து ஒரு சமஷ்டி அமைப்பு அமையும்ங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா?
எனக்கு இவர்கள் ஒரு ஒரு முறையான மாநில அரசாங்கத்தை, ஒரு உரிமையோடு கூடிய மாநில அரசாங்கத்தை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை கிடையாது. இந்தியாவிலே பக்கத்தில் இந்தியாவிலே மாநில அரசாங்கங்கள் இருக்கிறது, அவர்களுக்கு காவல்துறை பொறுப்பு இருக்கிறது, நிலத்தை நிலம் சம்பந்தப்பட்ட அதிகாரங்கள் இருக்கிறது, கல்வித்துறை அவர்கள் கையில இருக்கிறது. அப்படி எந்த விதமான அதிகாரங்களும் இல்லாம ஒரு பொம்மை அரசாங்கத்தை அவர்கள் உட்கார வைத்திருக்கிறார்கள்.
அதில் ஒரு இடைக்கால அறிக்கை ஒன்று வரையப்பட்டு இடைக்கால அறிக்கை காலமாக ஏழு நாட்கள் விவாதிக்கப்பட்டது.
இல்ல இல்ல, நான் கேட்கிற கேள்வி வந்து அப்படியான ஒரு
அதுக்குரிய நம்பிக்கையான நில காட்சி பொதுவாகவே வெளியில உள்ள தமிழ் மக்களுடைய அபிப்பிராயம் இந்த அரசாங்கம் ஏமாற்றிக்கொண்டது, இது ஒரு நியாயமான தீர்வு தராது அரசியல்.
வடக்கு கிழக்குல இருக்கிற தமிழ் மக்களுக்கான அதிக அதிகாரங்களை இலங்கை அரசாங்கம் கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு ஒரு கொஞ்சமும் இல்லையா. ஆனா சர்வதேசங்களுக்கு இந்த விஷயங்களை தெரியப்படுத்தி சர்வதேசங்கள தலையிட்டால அது கிடைக்கும் என்று சொன்னால் அதை கிடைக்க வைக்க முயன்றால் நல்லது, ஆனால் அரசாங்கம் கடைசி மட்டும் கொடுக்காது.
இப்ப எதிர்கட்சி தலைவராக சம்பந்தன் இருக்கிறாரு, சமீபத்துல கூட ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் நடந்த நேரம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்களித்தது. இப்படி அவங்க வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும் பட்சத்துல ஏன் வந்து தீர்வு வந்து கிடைக்காதுங்கிற மாதிரி சொல்றீங்க?
நீங்கள் சொல்ற நபர்கள் இருந்து ஏதாவது செய்திருக்கணுமா இதுவரையில?
அப்படின்னா
நான் இலங்கையை சேர்ந்தவர் தான், நான் பிறந்து வளர்ந்ததே யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலங்களுக்கு தான் பிறந்து வளர்ந்து யுத்தத்தில எங்கட குடும்ப உறுப்பினர்களையும் பலி கொடுத்து அதுக்குள்ள வளர்ந்து துன்பப்பட்டு வந்தான் அவையல். நாங்க வளர்ற காலங்கள்ல எல்லாம் அவையலும் 30 இடங்கள் அவைகளுக்குள்ள தான் இருக்கிறோம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து பொதுமக்களால வந்து பெரும்பாலான வாக்காளர்களால தெரிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கு.
கூட்டமைப்பை தெரிவித்தது உண்மை, ஆனால் ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில தான் எங்கேயுமே மக்கள் ஒரு தரப்பை ஆதரிப்பார்கள், தங்களுடைய வாக்குகளை அளிப்பார்கள். ஆனா அந்த
தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடைபெறுகின்ற எல்லா தேர்தல்களிலுமே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் அதிகமான வாக்குகளை பெற்றுட்டு இருக்கு. நீங்க வந்து அதன் மேல் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க, அப்ப பெரும்பாலான மக்கள் எப்படி அவங்களை தெரிவு செய்யறாங்க?
மக்களுக்குரிய அடுத்த அரசியல் தெரிவுகளுக்கு இந்த வாய்ப்புகள் வரக்கூடதா இருக்குது. அதாவது இந்த மக்களுடைய அரசியல் கட்டமைப்பையே வலிச்சு விட்டது. அப்போ மிஞ்சி இருக்கிற ஒரே ஒரு தரப்பாக இந்த தரப்பு மட்டும்தான் இருக்கிறது, அவருக்கு வேறு தெரிவு இல்லாதபடி தான் அப்படி இருக்கிறாங்க. அதுக்கு
அப்படி சொல்ல முடியாது இல்லையா? இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்ற கடும் போக்காளர்களை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது விக்னேஸ்வரன் மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக கருத்து சொல்றவங்களை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அப்படி தெரியலையே, ஆட்கள் வந்து அப்படி திரும்ப திரும்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பை தான் நம்புறாங்க.
அப்படி இல்ல, விக்னேஸ்வரன் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதியாகத்தான் இப்போதும் மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதியா இருந்து கொண்டுதான் அவர் அதிருப்தியான கருத்துக்களை வெளியிடுவார். தவிர அந்த கூட்ட கட்டமைப்பினுடைய எந்த ஒரு வெளியேறவே இல்லை. இரண்டாவது, நகேந்திரகுமார் பொன்னம்பலம் மக்கள் வடக்கு கிழக்கு முழுவதையும் ஒரு செல்வாக்கு சக்தியாகவும் வரவில்லை. யுத்தத்துக்கு பிறகு இப்பதான் குறுகக்கூடிய சக்திகள் நடந்தன. இந்த பார்த்ததையும் இந்த முறை தரப்பியாக நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலின் போது ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு வகையான தரப்புகள் வெற்றி பெற்றுகின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இந்த தீர்வு அந்த செல்வாக்கு வீழ்ச்சி அடைந்திருப்பதை நீங்கள் மதிப்பிடுவர்கள் அடிப்படையில் பார்க்க முடியும்.
கருணாகரன், இப்போ வந்து அவங்க செல்வாக்கு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வருது, அல்லது வாக்குகள் குறைஞ்சிக்கிட்டு வருதுங்கிறத நம்ம உடன்படுறோம். ஆனால் வந்து திரும்பவும் மக்கள் வந்து ஓரளவுக்கு ஏகோபித்த அளவில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் வாக்களிக்கிறாங்க இல்லையா? சுமதி என்ன சொல்றீங்க?
ஆலை இல்லா ஊருக்கு இழுப்பம்பு சக்கரை இருந்து மக்கள் இருக்கிறாக்களுக்கு போடுவினம். ஒரு சிங்கள நபரை தங்கட பிரதேசத்துக்குரிய தெரிவாம இருக்கிற ஆளை அவையால் தெரிவு செய்வினம் ஐயா, வேற என்ன வழி இருக்கு எங்களுக்கு?
யுத்தம் வந்து அடுத்த சரத்துகளை இங்கு இல்லாமல் செய்துவிட்டது.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பரிமாற்றம். பரிமாற்றம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பவர்கள் இலங்கையிலிருந்து எழுத்தாளர் மற்றும் ஊடகவியலாளர் கருணாகரன், இவர்களோடு பிரிஸ்பேன் நகரிலிருந்து ரவிச்சந்திரன் மற்றும் சுமதி ஆகியோர். விக்னேஸ்வரன், சம்பந்தன், சுமந்திரன் இவங்க வந்து ஒரு அரசியல் கோஷ்டி அரசியல் செய்கிறத நிமித்தம் இந்த தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு ஒரு பின்னடைவை சந்திக்கிறது அப்படிங்கிற மாதிரிப்படுதா, அல்லது இப்படியான ஒரு மாற்று கருத்துக்கள் தமிழ் அரசியலில் தேவைங்கிற மாதிரி உங்களுக்கு படுதா?
தமிழ் அரசியலில் மாற்று அபிப்பிராயங்கள் தேவையாக ஜனநாயக சூழலை வழிபடுத்த வேண்டுமாக இருந்தால் பல்வேறு வகையான கருத்துக்கள் தேவையா இருக்கிறது. நீண்ட காலமாகவே தமிழ் மக்களுடைய ஆதரவை பெற்று வந்த தமிழ் அரசு இது தேர்தல் முறையில தீர்வு செய்யப்பட்ட தமிழர் கட்சியாக இருக்கலாம், தமிழர் விடுதலை கூட்டணியாக இருக்கலாம், சூழ்நிலை தமிழ் பேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம். ஆனால் இவர்களால் ஒரு அடியை கூட தமிழ் மக்களுடைய தீர்வையா
சரி, இப்ப தமிழ் அரசியல் வந்து இதை தவிர வேற எதை நோக்கி நகரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க? தமிழ் அரசியல் வந்து எதை நோக்கி நகர்ந்தால் தமிழ் மக்களுக்கு நல்லது அப்படின்னு உங்களுக்கு படுது?
தமிழ் மக்கள் வந்து முதல்ல தங்களுக்கு உண்டான போர்ல நடைபெற்ற குற்றங்களுக்கு உண்டான நீதியை பெற வேண்டும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கும். இது அதுல ஒரு ஒரு அம்சம். இன்னொரு அம்சம், இவ்வளவு போராடி இருக்கிறோம், நமக்கு உண்டான தீர்வும் முறையா வரணும். வடக்கு கிழக்கு இணைத்தல், அதற்கு அதிகாரங்களுடன் கூடிய ஒரு மாகாண சபையாவது அமைப்பு, இது இது வந்து இது ரெண்டும் மிக மிக குறைவாக நாம பெற வேண்டிய, கட்டாயம் பெற வேண்டிய தீர்வுகள்.
என்னுடைய கருத்து ஐயா, மக்களுக்கு அதே அரசியலை தெரிவு செய்கிற, தங்களுடைய தலைவர்களை தெரிவு செய்கிற, தங்களோட வாழ்க்கை நிலை, தங்களோட அதிகாரங்களை தெரிவி தாங்கள் பாதுகாப்பா இருக்கிறோம்ன்ற ஒரு மனநிலவியலுக்கு வரணும். நாங்கள் பாதுகாப்பா இருக்கிறோம், நாங்கள் பாதுகாப்பா வாழலாம், அந்த பாதுகாப்பு வழங்கப்பட வேணும். அடிப்படையில பாதுகாப்பு இருந்தா தானே அரசியல் தீர்வுக்கு மக்களால யோசிக்க முடியும். அடிப்படையில பாதுகாப்பு இருக்கணும் எங்களுக்கு. நாங்கள் சாப்பிட்டு நிக்கிற கொண்டு ஒழும்பி வாழலாம்ன்றா தான் அரசியல்ல எப்படி எங்களுக்குரிய வாழ்க்கை தேவையான யோசிக்கிறாங்க.
ஒரு பெரிய விலையை கொடுத்து பெரிய நடத்தி அதுல லட்சக்கணக்கான மக்கள் இடங்கள் போல அரசியல் முன்னெடுக்கணும் என்பது சாதாரணமாக இருக்கக்கூடாது. இந்த படிப்பனைகளை கொண்டிருக்க வேண்டும். அதாவது கிறிஸ்து முடித்திருக்க பிறகு ஒரு 30-40 ஆண்டுகள போராட்டத்திற்கு பிறகு இதே நிலைமை என்றால் அந்த அரசியலை எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும், தெளிவான சிந்தனை இருக்க வேண்டும். அவர்களுடைய படித்து கற்றுக்கொண்ட பாடங்கள் படிப்பினைகளை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். மட்டுமல்ல, இந்த இந்த தமிழ் மக்களுடைய இந்த இன விடுதலை போராட்ட அரசியலில் இந்தியா அந்த பெரிய ஒரு நாடு வந்து தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியது. சர்வதேச மத்திய சுகம் நிறுவன தலைமையிலே முறையீடு செய்யப்பட்டு பேச்சுவார்த்தை. இந்த அரசியல் வந்து பிராந்திய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் ஒரு தலையீடுகளை அல்லது அந்த அவருடைய அங்கத்து பங்கேற்பு மேற்கொள்ளப்பட்டது. அப்படி இருக்கின்ற ஒரு பெரிய பரிமாணம் உள்ள அரசியல் முழு மிக சுருக்கமாக சுருக்கப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு நிலைமைக்கு மிக மனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அரசியலை முன்னெடுக்கின்ற தவறை இந்திய தமிழ் சிறப்புகள் செய்ய வேண்டதுக்காக அரசும் செய்கின்றனர். அரசு உள்ள அரசுக்குதான வாய்ப்பு ஒரு பிராந்தி சர்வதேசியாகவும் செல்வாக்கு அரசியல் மிக சுருக்கப்பட்டு இலங்கையினுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு அரசு. ஆனால் ஒடுக்கப்பட்டு மக்கள் தங்களுடைய விடுதலைக்காக போராடி இந்த அளவுக்கு எழுச்சி பெற்ற ஒரு அமைப்பையான அரசியலை மிகவும் ஒரு தோற்கடிக்கப்பட்ட நிலையில் கொண்டு வந்திருக்கிறதும் பெரிய அரசுடை. ஆகையதான் புதிய முன்னெடுப்பு இந்த அரசியலும் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதுதான் அது உலகம் போராடியதற்கும் இனிமேல் நாங்கள் முன்னெடுக்கப்படவில்லை.
காணாமற் போனவர்கள், காணாமற் போக செய்யப்பட்டவர்கள், அவர்களுடைய கதை என்னானது, அவர்கள் என்னானார்கள் என்ற தீர்வினை அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதே போல இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட்டு அந்த மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அதாவது அவர்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்ப வேண்டும். அதுவும் மிகவும் முக்கியம். நாம் அரசியல் தீர்வை நோக்கி நகர வேண்டியது கருணாகரன் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல அத்தகைய ஒரு அரசியல் தீர்வை நோக்கி நாம் நகர வேண்டியதும் மிக முக்கியம் என்று நான் கருதுகிறேன்.
மிக நன்றி சுமதி, கருணாகரன், ரவிச்சந்திரன், ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.
நன்றி.
நன்றி. வணக்கம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil